நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். செய்தி அளிப்பவர் சகோதரர் எமில் ஜெபசிங்.
மிகவும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இந்த புதிய பகலிலே காலையிலே எழும்பியவர்களாக, கர்த்தருடைய வசனத்தை கேட்கின்றவர்களாக, கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கின்றவர்களாக, வேலைக்காரருடைய கண்கள் எஜமானை நோக்கி பார்ப்பது போல, இந்த பகலுக்குரிய தேவைகளுக்காக தங்களுடைய கண்களை கர்த்தர் மேல் பதித்தவர்களுக்கு தேவரீர் அடைக்கலமாக இருக்கும், சகாயராக இருக்கும். அவர்கள் இந்த பகலிலே செல்லும் பாதைகளை நீர் உருவாக்கி கொடும். அவர்கள் சந்திக்கும் மனிதர்கள் மேல் வெற்றிகளை நீர் சம்பாதித்துக் கொடும். இந்த பகலிலே அவர்களுக்கு வரவுகள் வரட்டும் கர்த்தாவே. நஷ்டங்கள் அல்ல, தோல்விகள் அல்ல, புதிய லாபங்கள் வரட்டும் தகப்பனே. இந்த காலை வேளையில கர்த்தர் நோக்கி ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் வரவின் நாளாக, லாபங்களின் நாளாக, கர்த்தரை துதிக்கும் நாளாக கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென்.
அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலை தொடர்பு கல்வி தொடங்குகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெற வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசுவாவின் புத்தகம் 10:28 முதல் 43 வசனம் வரையும், தொடர்ந்து 11-12 ஆகிய அதிகாரங்களையும் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இதுவரை இடம்பெற்று வந்த தேவனுடைய தீர்ப்பு இடம் இடமாக நபர் நபராக இடம் பெறுவதை இந்த வசனங்கள் கூறுகின்றன. 28-43 வசனங்களில் மேலும் அநேக இடங்களில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இடம்பெறுகின்றது. 28 வசனத்தை பாருங்கள். மக்கதா என்ற இடத்தில் இடம்பெறும் நிகழ்ச்சி அங்கு கூறப்படுகின்றது. 10 வசனத்தில் மக்கதா என்ற இடம் முதலாவதாக நமக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. மக்கதா என்றால் மேய்ப்பர்களின் இடம் என்று பொருள். இந்த அதிகாரத்தில் 10, 16, 17, 21, 28, 29 ஆகிய வசனங்களில் இந்த இடத்தின் பெயர் திரும்பவும் திரும்பவும் வந்து கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து 12:16 வசனத்தில், 15:41 வசனத்தில் இதே பெயர் இடம்பெறுகின்றது. எரிகோவின் அரசன் போன்று மக்கதாவின் அரசனும் மிகவும் கடினமானவன். முடிவில் கர்த்தருடைய தீர்ப்பை பெறுவதற்கு காத்து நிற்கின்றான். 29-30 ஆகிய வசனங்களில் லிப்னா என்ற இடத்திலும், 31-32, 33 ஆகிய வசனங்களில் கேசேர், லாகீஷ் என்ற இடங்களிலும் இடம்பெறும் இறுதி முடிவுகள் கூறப்படுகின்றன. மனதை கடினப்படுத்தும் இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய தீர்ப்புகள் இடம்பெறுகின்றன. 36-37 ஆகிய வசனங்களில் எபிரோன் என்ற பகுதியிலும், 38-39 ஆகிய வசனங்களில் தெபீரிலும் தேவனுடைய தீர்ப்பு இடம்பெறுகின்றது. கர்த்தர் அருளும் கால அவகாசங்கள் புறக்கணிக்கப்படும் பொழுது இடம்பெறும் சம்பவங்கள் மிகவும் வருத்தமான சம்பவங்களாகவும் அதிர்ச்சி நிறைந்த சம்பவங்களாகவும் காணப்படுகின்றன. 9:1-2 ஆகிய வசனங்களிலும் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்து அரசர்களும் இந்த உலகை விட்டு கடந்து செல்வதை 40-43 வசனங்கள் கூறுகின்றன. ஆக்சாரின் ராஜாவாகிய யாபின் அதை கேள்விப்பட்ட போது என்று 11 துவங்குகின்றது. ஆசோர் என்ற இடம் வட பகுதியில் உள்ள ஒரு முக்கியமான இடம். சுமார் 175 ஏக்கர் பரப்பு அளவு கொண்ட பட்டணம் என்று ஒரு குறிப்பு கூறுகின்றது. அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த அனைத்து நாடுகளுக்கும் ஆசோர் என்ற இடமே தலைமைச் செயலகமாக இயங்கி வந்தது. ஆசோரின் அரசன் யாபீன் என்று அறிமுகம் செய்யப்படுகின்றது. எரிகோவின் அரசனை விட அதிகமான மமதை கொண்டவன். இதே யாபீன் என்ற பரம்பரையில் இதே பெயருடன் பிரிதொரு அரசனை நியாயாதிபதிகளின் புத்தகம் 4 கூறுகின்றது. யாபீன் என்றால் கர்த்தரால் கவனிக்கப்படுகிறவன் என்று பொருள். கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக அவன் மனதில் தோன்றின கசப்பான எண்ணங்கள் அனைத்தும் கர்த்தரால் கவனிக்கப்பட்டே வந்தது. தன்னுடன் மேலும் 14 அரசர்களை யாபீன் துணைக்கு சேர்த்துக் கொள்கிறான் என்ற விபரம் 1-3 வசனங்களில் கொடுக்கப்படுகின்றது. 4 வசனத்தை பாருங்கள். அவர்கள் கடற்கரை மணலை போல ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். எண்ண முடியாத கூட்டம் வந்து கூடுகின்றது. மேரோம் என்கிற ஏரியின் அண்டையிலே ஏகமாய் பாளையம் இறங்கினார்கள் என்று 5 வசனம் முடிகின்றது. ஏகமாய் என்ற வார்த்தையின் சரியான பொருள் பேசி முடிவு செய்து கூடினார்கள் என்பதாகும். கர்த்தர் செயலாற்றப் போகின்றார் என்பதை 6 வசனம் தெரிவிக்கின்றது. நாளை இந்நேரம் அவர்கள் எவரும் இல்லை என்று கர்த்தர் அந்த வசனத்தில் கூறுகின்றார். கடற்கரை மணலை போல வந்தவர்களுக்கு 24 மணி நேரம்தான் இன்னும் இருக்கின்றது. எத்தனையோ வருடங்களாக கர்த்தர் பொறுத்திருந்தும் பாவத்தை வெறுப்பதற்கு மனமில்லா யாபின் கூட்டத்தை நாளை இந்நேரத்திற்குள் என்று கர்த்தருடைய கோபம் கூறுகின்றது. கர்த்தருடைய துணை இல்லாமல் குதிரைகளின் துணை இருந்தும் முடிவு அழிவே என்பதை 6 வசனம் தெரிவிக்கின்றது. யாபீன் முடிவு எப்படி இருக்கும் என்று 7வது வசனத்தில் கூறப்படுகின்றது. யாபீன் இதயத்தில் இடம்பெறும் விகற்பமான எண்ணங்களை கர்த்தர் கவனித்துக் கொண்டே வந்தார், உடனடியாக செயலாற்றி விட்டார். யாபீனும் அவனுடன் துணைக்கு வந்த அனைத்து அரசர்களும் இல்லாமல் போனார்கள். 13-14 ஆகிய வசனங்களில் இடம்பெறும் செயல்கள் அனைத்தும் கர்த்தரின் பரிசுத்தம் முன்னின்று நடத்தும் செயல்களாகவே காணப்படுகின்றது. யோசுவா அனைத்தையும் கர்த்தரின் சித்தத்தின்படியே நிறைவேற்றி வருகிறார் என்பதை 15வது வசனம் கூறுகின்றது. 16-18 வசனங்களில் நீண்ட நாட்களாக தேவனுடைய தீர்ப்புகள் கானான் பூமியில் உச்சரிக்கப்படுவது தெரிய வருகின்றது. சுமார் 7 வருடங்கள் கில்கால் என்ற இடத்தை தனது இருக்கையாக்கி கர்த்தரின் பட்சிக்கும் அக்னி கடந்து செல்லும் பாதைகளை யோசுவா கண்டுகொண்டே இருக்கின்றார். கிபியோனின் குடிகளாகிய ஏவியரை தவிர ஒரு பட்டணமும் கர்த்தருடன் சமாதானம் பண்ணவில்லை என்று 19வது வசனம் தெரிவிக்கின்றது. மற்ற அனைத்து ஜனங்களின் இதயங்களும் மேலும் மேலும் கடினமானது என்று 20வது வசனம் கூறுகின்றது. அது கர்த்தரால் வந்த காரியமாக இருந்தது என்றும் அதே வசனம் கூறுகின்றது. கர்த்தரால் வந்த காரியம் என்பது என்ன? எத்தனையோ முறை கர்த்தர் எச்சரித்தும் எண்ணற்ற கால அவகாசங்களை கர்த்தர் கொடுத்தும் பாவத்தை வெறுக்காதவர்களின் வாழ்க்கையை கர்த்தர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்பதே கர்த்தரால் வந்த காரியம் என்பதாகும். 21-22 ஆகிய வசனங்களில் அரக்கர் போன்று உயர்ந்து வளர்ந்தவர்களான ஏனாக்கியரையும் கர்த்தரின் நியாய தீர்ப்பு சந்திக்கின்றது. கர்த்தரின் நியாய தீர்ப்புகள் அனைத்தும் முடிவு பெறும் நேரம் கடைசி வசனமாக காணப்படுகின்றது. கர்த்தரின் நியாய தீர்ப்பு முடிவு பெற்ற வேளையிலே தேசம் அமைதலாக இருந்தது என்று 11வது அதிகாரம் நிறைவு பெறுகின்றது. கர்த்தரின் வார்த்தைகளின்படி வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள் உயர்வுகளை போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் அவர்களுக்காக போராடி உயர்வுகளை அவர்கள் கையில் கொடுக்கிறார் என்பதை 12வது அதிகாரம் தெரிவிக்கின்றது. கர்த்தர் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் ஏற்காத வாழ்வுகளை கர்த்தர் சற்றும் மதிப்பது இல்லை என்பதையும் 12வது அதிகாரம் கூறுகின்றது. எத்தனைய உபாயங்கள் செய்தாலும் பரிசுத்தம் இல்லாத வாழ்வுகளுக்கு அபாயங்களே காத்து கொண்டு இருக்கின்றன என்பதை இந்த அதிகாரம் தெரிவிக்கின்றது. அரசன் என்பவன் ஆண்டவன் அல்ல, அவனும் ஒரு சாதாரண மனிதனே என்பதை இந்த அதிகாரம் கூறுகின்றது. அரசன் தன்னை தட்டி கேட்பதற்கு ஒருவருமே இல்லை என்று தவறான தீர்மானங்களையும் தாறுமாறான வாழ்க்கைகளையும் செயல்களையும் செய்யும் பொழுது மரண அடிகள் அவனை தட்டி கேட்கும் என்பதை இந்த அதிகாரம் கூறுகின்றது. யோர்தான் நதிக்கு கிழக்கு புறத்தில் கர்த்தரின் பரிசுத்தம் விளங்கியது எப்படி என்று 1-6 வசனங்கள் கூறுகின்றன. சீகோன் அரசனுக்கு சம்பவித்த சம்பவம், தேவனுடைய தீர்ப்பு 2-3 ஆகிய வசனங்களில் கூறப்படுகின்றது. பாசான் அரசனின் முடிவு 4-5 ஆகிய வசனங்களில் கூறப்படுகின்றது. யோர்தானுக்கு கிழக்கு பகுதிகள் ரூபன் காத் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கு உரித்தாகுவது 6வது வசனத்தில் தெரிய வருகின்றது. 7-24 வசனங்கள் வரை யோசுவாவின் கண்கள் கண்ட கர்த்தருடைய தீர்ப்புகள் கூறப்படுகின்றன. கர்த்தரின் தீர்ப்பு இடம்பெற்ற இடங்கள் எவை என்று 7-8 ஆகிய வசனங்களில் முதலாவதாக கூறப்பட்ட பின்னர் 9-24 வசனங்களில் அதே இடங்களில் வாழ்ந்து வந்த அரசர்கள் யார் யார் என்பதும் வரிசை வரிசையாக தெரிவிக்கப்படுகின்றது. 9வது வசனத்தில் எரிகோவின் அரசனுடன் அந்த பட்டியல் ஆரம்பம் பெறுகின்றது. அவனை தொடர்ந்து ஆய் பட்டணத்து அரசன் இடம்பெறுகிறான். அவர்களின் சோக முடிவுகளை 6-8 ஆகிய அதிகாரங்களில் நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். 10வது அதிகாரத்தில் மொத்தமாக சாவை சந்தித்த எருசலேம், எபிரோன், எர்மோத், லாகீஷ், எக்லோன், கேசேர், தெபீர் என்ற அரசர்களின் பட்டியல் 10, 11, 12 ஆகிய வசனங்களிலும் 13வது வசனத்தின் முற்பகுதியிலும் இடம்பெறுகின்றது. 13வது வசனத்தின் பிற்பகுதியில் வரும் கெதேர் என்ற அரசனை பற்றிய குறிப்பு 15வது அதிகாரம் 58வது வசனத்திலும், தொடர்ந்து வரும் ஓர்மா ராஜாவை பற்றிய குறிப்பு எண்ணாகமம் 14வது அதிகாரத்திலும், ஆராத் அரசனை பற்றிய குறிப்பு 21வது அதிகாரம் 1வது வசனத்திலும், லிப்னாவை பற்றி 10வது அதிகாரத்திலும் அதுல்லாவின் அரசனை பற்றி 15வது அதிகாரம் 35வது வசனத்திலும் மக்கேதாவின் மன்னனை பற்றி 10வது அதிகாரத்திலும் பெத்தேலின் அரசனை பற்றி 8வது அதிகாரம் 17வது வசனத்திலும் தப்புவாவின் ராஜாவை பற்றிய விபரம் 15வது அதிகாரம் 34வது வசனத்திலும் எப்பேரின் அரசனை பற்றிய குறிப்பு 19வது அதிகாரம் 13வது வசனத்திலும் ஆப்பியத்தின் அரசனை பற்றிய குறிப்பு 13வது அதிகாரம் 4வது வசனத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. 18வது வசனத்தின் பின்பகுதியில் வரும் லசரோன் என்ற இடம் சாரோன் என்று கருதப்படுகின்றது. யோசுவாவின் புத்தகத்தில் அந்த அரசனை பற்றிய முடிவு எதுவும் கூறப்படவில்லை. ஆயினும் சாரோனை பற்றிய குறிப்பு ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனத்திலும் 35வது அதிகாரம் 2வது வசனத்திலும் கூறப்படுகின்றது. தொடர்ந்து மாதோன், ஆசோர், சிம்ரோன், அக்சாப் என்ற அரசர்களின் பரிதாப முடிவுகளை பற்றி 11வது அதிகாரம் முதல் வசனத்திலும் தானாக், மெகிதோபின் ராஜாக்களை பற்றிய முடிவை பற்றி 17வது அதிகாரம் 11வது வசனத்திலும் கேதேசின் அரசனை பற்றி 15வது அதிகாரம் 23வது வசனத்திலும் யக்னியாமின் ராஜாவை பற்றி 19வது அதிகாரம் 11வது வசனத்திலும் தோரின் அரசனை பற்றி 1வது அதிகாரம் 2வது வசனத்திலும் தெரிவிக்கப்பட்டது. 23வது வசனத்தின் இறுதி பகுதியில் வரும் கில்காலுக்கு அடுத்த அரசன் கலிலேயா பகுதிகளில் வாழ்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று மேத்யூஸ் போல் என்ற அறிஞர் கூறுகின்றார். யோர்தான் நதி கடந்து வந்த பின்னர் யோசுவாவும் ஜனங்களும் கில்கால் என்ற இடத்தில் தங்கினார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் தங்கிய கில்கால் என்ற இடத்தை 12வது அதிகாரம் 23வது வசனத்தில் வரும் கில்கால் என்ற இடத்துடன் ஒப்பிட முடியாது என்றும் மேத்யூ பவுல் கூறுகின்றார். 21வது வசனத்தில் தீர்ஷா என்ற அரசனுடன் பட்டியல் முடிகின்றது. தீர்ஷா என்ற இடத்தில் அரசாண்ட அரசனுடைய முடிவை பற்றி யோசுவாவின் புத்தகத்தில் எதுவும் கூறப்படவில்லை. ஆனால் தீர்ஷா என்ற இடம் 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 17வது வசனம் துவங்கி அநேக இடங்களில் பரிசுத்த ஆகமத்தில் காணப்படுகின்றது. இந்த இடம் சீகேம் என்ற இடத்தில் இருந்து 7 மைல் வடக்காக இருக்கின்றது. திர்ஷா என்றால் மகிழ்ச்சிகரமான இடம் என்று பொருள். இவ்விதமாக தேவ கோபத்தினால் அழிக்கப்பட்ட அரசர்கள் 31 பேர் என்று 12வது அதிகாரம் முடிகின்றது. அவர்கள் கிபியோனின் குடிகளை போன்று தங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி இருந்திருப்பார்கள் என்றால் செத்து இருந்திருக்க மாட்டார்கள் என்பதையும் பரிசுத்த வேதம் கூறுகின்றது. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று 37வது சங்கீதம் 9வது வசனம் தெரிவிக்கின்றது.
வெள்ளி மற்றும் ஈஸ்டர் திருநாட்கள் செய்திகள் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தயவு கூர்ந்து எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.